الحمد لله نحمده وحمدا جميلا ونشكره شكرا جزيلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد ويا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة ذلك لآيات لقوم يتفكرون وقال الله تعالى أيضا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم அன்னாரின் அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹினுடைய வாலிபர்களே வயோதிபர்களே சிறார்களே அல்லாஹினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடும் எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகருக்குமாறு அடியை நினைக்கும் அப்பாறுங்களுக்கும் மத்தியத்து பணிபுரிகிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாளை வறுமையினால் அல்லாஹைய கூட்டத்தை மனைவரையும் நேற்று அருள் செய்வானாம். அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பொருந்திய ஒரு வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக வாழ எதிர்பார்க்கிறோம். அன்பானவர்களே, சந்தோஷமாக வாழ்வதற்கு இஸ்லாம் சில வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இஸ்லாம் சொல்லி தருகின்ற பல வழிகாட்டல்களே ஒன்றுதான் திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிக்காம் அல் சுன்னாவாக இருக்கிறது. நபிமார்கள் அவருடைய வழிமுறையிலே வந்த ஒரு சுன்னாவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த திருமண வாழ்க்கையினூடாக குழந்தைகளை பெற்று சமூகத்திற்கு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி மறைந்திருக்கிறார்கள். அதே போன்ற அன்பானவர்களே, நபிமார்களுடைய அந்த வழித்தோன்றர்களே வந்த ஒரு சுன்னாதான் நிக்காமாக இருக்கிறது. எனவே நிக்காமின் ஊடாக ஒரு மனிதன் நிறைய அடைவுகளை நிறைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். எனவே அந்த ஒன்று ஊழல் என்பது கணவன் மனைவி ஒன்று கொண்டிருந்த விடயமாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, நாங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறோம் என்றால் அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஆசையை பூர்த்தி செய்வதனூடாக அது ஆசை நிறைவேறி விடுகிறது, ஆனால் எங்களுடைய தேவை நிறைவேறி விடுகிறது. ஆனால் கிரகத்திற்கும் மனிதருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன என்றால் தன்னுடைய தேவைகளை தன்னுடைய ஆசைகளை மிருகங்களும் பூர்த்தி செய்கின்றன, மனிதனும் பூர்த்தி செய்கிறான். ஆனால் கிரகத்துக்கு நன்மை கிடையாத காலவரைகளே அவருடைய தேவை மாத்திரம் பூர்த்தியா. ஆனால் இஸ்லாம் காட்டி தருகின்ற பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டி தந்த பிரகாரத்துடைய தேவைகள் பூர்த்தியாகின்ற போது அது திருமணம் மாத்திரம் அல்ல, ஏன் எல்லா விவகாரங்களாக இருந்தாலும் அந்த தேவைகள் பூர்த்தியாகின்ற போதும் அத்தியமாக அதற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறார். என்னுடைய தேவையும் பூர்த்தியாகிறது, என்னுடைய ஆசையும் அங்கே நிறைவேற்றப்படுகிறது, அதற்கு நன்மை கிடைக்கும். இவன் பாடவர்களே எதை சொல்கிறேன் என்றால், இன்று நாங்கள் சாதாரணமாக பார்க்கிறோம், சாதாரணமாக அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கைக்காக லண்டனாக இருக்கலாம், அல்லது வல்லரசு நாடுகளாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர் ஒரு மாதம், இரண்டு மாதம், மூன்று மாதம் என்று போய் அந்த நாட்டிலே எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அந்த நாட்டுடைய பாசை எப்படி நாங்கள் கதைக்க வேண்டும், மாதம் முடிந்தால் எப்படி சம்பளம் கேட்க வேண்டும், அங்கே வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகளோடு எப்படி நாங்கள் கதைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக, அந்த வேலைகள் சம்பந்தமாக நிறைய நாங்கள் போது போய் படிக்கிறோம். அழிந்து போகக்கூடிய உலகத்திலே 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் பணத்துக்காக மாதம் ஒரு வருவாய்க்காக இவ்வளவு தியாகம். ஆனால் திருமணம் என்ற அந்த வாழ்க்கை இருக்கிறது, அது லைஃப் பார்ட்னர், கடல் திறப்பதை போல அல்ல, ஒரு வீடு குடி போறது போல அல்ல. அப்பாதவர்களே, நாங்க கடையில திறக்கிறோம், அதுல வியாபாரம் இல்ல, அல்லது நாங்க போட்டு அந்த பொருள்கள் விற்கப்படுவதில்லைன்னா அந்த தொழிலை மாத்திக் கொள்ளலாம், அல்லது அந்த கடையை இன்னொரு இடத்துக்கு மாத்திக் கொள்ளலாம். திருமணமுடைய விஷயம் அப்படி அல்லவர்கள். எனவே நாம் திருமணத்துக்கு முன்னால் ஆயத்தமாக இந்த உலகத்துல அறிந்து போகக்கூடிய உலகத்துல 1 லட்சம் 2 லட்சம் பணத்துக்காக ஒரு மாதம் 2 மாதம் தியாகம் செய்கிறோம் என்றால், ஒரு மாதம் அதற்கு முன்னால் ஆயத்தமாகிறோம் என்றால், திருமணம் என்ற வாழ்க்கையில இணைவதற்கு முன்னால் திருமணத்தை பத்தி நாங்கள் படிக்க வேண்டும், மனைவியை பத்தி படிக்க வேண்டும், பெண்ணை பத்தி படிக்க வேண்டும், அதற்கு பின்னால் எல்லாம் எங்களுக்கு குழந்தைகளை தந்தால் குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி படிக்க வேண்டும். அன்பான வருகிறேன், அது மாத்திரமல்ல, இன்று என்ன நடந்தது என்றால், ஒரு திருமண வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் ஒன்று சேருகின்ற போது அந்த துவாவை மாத்திரம் பாடமாக்குவதற்கு தான் உலமாக்களை அணுகுகின்ற எத்தனையோ வாலிபர்களை சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களை, இப்படி யாரும் நடந்து கொள்ளக் கூடாது. நாம் எல்லோரும் இலட்சியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். திருமணம் முடிக்கிறோமா, அதனோட சுவர்க்கத்தை அடைய வேண்டும். மனைவியை சந்தோஷப்படுத்துகின்றோமா, அந்த சந்தோஷத்தினூட அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற வேண்டும். அந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே பெற்றெடுக்கின்றோமா, அந்த குழந்தை மூலமாக நாம் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். எனவே அன்பானவர்களே, இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அன்றான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்துக்கு முன்னால் அந்த திருமணத்தை பற்றி படிக்க வேண்டும். சின்னதொரு பிரச்சனை வந்துச்சா மனைவியை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. நாங்கள் திருமணம் செய்கின்ற போது கபீர்னு சொல்லுவோம், அதற்கு எங்களுக்கு சொல்லித் தருவார். அன்பானவர்களே, எதை நாங்க பார்க்கிறோம் என்றா, கபீர்னு சொல்கின்ற போது பெண் பலவீனமானவள், வளைந்த விழா எலும்பில இருந்து படைக்கப்பட்டவள், எனவே பெண் என்பவள் குறையுள்ளவள், அதிகமாக தூங்கக்கூடிய குறை அவர்கள் இருக்கும். சில வேளை உணவுகள் சமைத்தா என்ன செய்வா, உப்பை போட மறந்துடுவா, கொச்சிக்காவை போட மறந்துடுவா, அல்லது நாங்க சொல்ற வேலைகள்ல கொஞ்சத்தை செய்வா கொஞ்சத்தை செய்ய மாட்டா, ஏன்னா அவ வேலை பொழுதானே, காலையில வீட்டு வேலையை பார்க்கணும், வழியில் உள்ள வேலையை பார்க்கணும், கணவன் வேலையை பார்க்கணும், பிள்ளைகளை வேலையை பார்க்கணும், கண்ணியமானவர்கள் இப்படி எல்லாம் செய்கின்ற போது அன்பானவர்களே அந்த பெண் பலவீனப்பட்டுவிடுகிறாள். எனவே சின்னது ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த மனைவியை வீட்டுக்கு அனுப்புவது ஆண்மை அல்ல, ஆண்கள் நாங்கள் சிறந்தவர்கள் அல்ல. அப்படி ஆண்கள் வீட்டுக்கு ஆண்களை அனுப்பினா அன்பானவர்களே, நாங்கள் சொன்ன அந்த கபீர்க்குள் அர்த்தம் இல்லாம போச்சு. பலவீனமான பெண்ணைத்தான் நான் கபூல் செய்யறேன், இவற்றை குறை இருக்கலாம், விழா வளைந்த விழா எழுந்தது படைக்கப்பட்ட பெண், எனவே இந்த பெண் பலவீனமான பெண், இந்த பெண்ணை நான் திருத்துவேன் என்ற நிலைப்பாட்டுதான் நான் கபீர்க்கு பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு, பெண்களை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பு, பெண்கள் தவறி போகின்ற போது வழி தவறுகின்ற போது அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் ஆண்களுடைய கையில கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய செல்வங்கள்ல இருந்து என்ன செய்கிறார், கணவன் செலவழிக்கிறார், கணவன் கஷ்டப்படுகிறார், கணவன் வேர்வை சிந்தி உழைக்கிறார், கணவன் செலவழிப்பதால கண்ணியமானவர்களே அல்லாஹ் அந்த கணவனுக்குரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே வீட்டினுடைய ஒரு நிர்வாகமா, அந்த நிர்வாகத்தை முதலாவது கணவன் தான் செய்யும். என்ன துரதிருஷ்டவசமாக நடக்குதுதா, ஒரு பயணம் போனா பஸ்ல டிக்கெட் எடுக்கிறது மனைவி,
கடைக்கு போனா அந்த ஷாப்ல சல்லி கொடுக்கிறது மனைவி, ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனா, கொண்டசூர் ஒரு ஃபங்க்ஷனா, பள்ளியில ஒரு ஃபங்க்ஷனா, கண்ணியமானவர்களே கலந்து கொள்வது ஆண்கள் அல்ல பெண்கள். அன்பானவர்களே, எதை சொல்கிறேன் என்றால், நாங்க தான் நிர்வாகம் செய்யணும், நாங்க தான் எல்லா இடங்களிலையும் கலந்து கொள்ளணும், பெண்கள் எல்லாம் மறைவாக இருக்க வேண்டியவர்கள் மாணவர்களே. எனவே மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய நிறைய விடயம் இருந்தாலும், இந்த கணவன் மனைவி என்று வருகின்ற போது அங்கே மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரியாக, மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்தவராக கணவர் மாறுகிறார். எனவே அந்த கணவருடைய அந்த பொறுப்பிலை வந்த மனைவியும் அந்த கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பெற்றாராக இருந்து பெற்றெடுக்கின்ற அந்த குழந்தைகளையும் நாங்கள் நேர்வழிப்படுத்த வேண்டும், அவர்களை சுவர்க்கத்துக்குரிய குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மிக முக்கியமாக நிறைய நிறைய விடயங்கள் இருந்தாலும் நேரம் இணைக்கலாமையினால் மிக முக்கியமான மூன்று விடயங்களை உங்களோடு கதைக்கலாம். அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுமா, நாங்க கணவன் மனைவியாக இருக்கிறோமா, அந்த வீட்டில ஹலாலான சம்பாத்தியம் அந்த கணவனால இடம்பெற வேண்டும். பெண்கள் உழைப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை, எந்த வீட்டில பெண்கள் உழைக்கிறாங்களோ அந்த வீட்டில பிரச்சனைகள் உருவாகும், அந்த வீட்டில நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனால பெண் உழைத்துக் கொண்டு வருவது ஹராம் ஹலால் என்று சொல்ல வரையில நான் எதை சொல்கிறேன் என்றா, கணவன் என்ற அடிப்படையில, நாங்கள் ஆண் என்ற அடிப்படையில, அன்பானவர்களே, நாங்கள் தொழில் செய்ய வேண்டும், அது ஹலாலான தொழிலாக, ஹலாலான தொழில் நிச்சயமாக ஹலாலான வருவாயிற்கே எங்களோட குடும்பத்துல பறக்கத்தை நிம்மதியை கொண்டு வரும். ஹலால் வராம எங்களோட குடும்பத்துல ஒரு காலம் பறக்கத்தை ஒரு காலம் நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. ஹலால் வந்தால் தான் ஹலால் வெளிப்படும், நல்லது வெளிப்படும். ஹராம் வந்தால் ஹராம் தான் வெளிப்படும். மதுபானம் குடிக்கின்ற ஒருவருடைய வாயால கலிமா வருமா? அவர் அருவருப்பான விடயம் தான் பேசுவார். அன்பானவர்களை, எதை சொல்கிறேன் என்றால், ஹலாலை கொடுத்தால் தான், ஹலாலை கொண்டு வந்த மனைவிக்கோ பிள்ளைக்கோ கொடுத்தால் தான், நாங்கள் உண்டால் தான் எங்களோட குடும்பத்துல நல்ல வெளிப்பாடுகள், நல்ல தன்மைகள் உருவாக்கப்படவர்களை. எனவே சிறு தொழில் ஒன்று செய்வது, கொட்டி கடி வைத்து வியாபாரம் பண்ணுவது, அல்லது வீட்டுக்கு வீடு போய் பொருட்களை விற்பது, இது இழிவல்ல. தொழில் இல்லாமல் இருந்து மற்றவங்கிட்ட யாசையை கேட்பது, மற்றவங்கிட்ட கடன் கேட்டு அங்கே திங்கும் தெரிவது, அதானவர்களே, இதுதான் இழிவு. பெருமான் சொல்லலாம் அடங்கி வசம் என்றவர் சொன்னார்கள், நீங்க யார்த்தையாவது கேட்டு போறீங்கண்டா, அவங்கிட்ட இருந்தா கொடுப்பாங்க, இல்லைண்டா கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா நீங்க சந்தோஷமா கபூர் செஞ்சு கொள்வீங்க, அவங்க கொடுக்க இல்லைண்டா என்ன செய்வீங்க தெரியுமா, அவங்களுக்கு பேசிட்டு வருவீங்க. இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு. அன்பானவர்களை, எதை சொல்கிறேன் என்றால், ஹலாலான சம்பாத்தியம் எங்களை குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும். எனவே கணவன்மார் தொழில் செய்கின்ற போது அதற்கு உதவியாக மனைமார் இருக்க வேண்டும். எந்த அளவெண்டா பெண்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால நல்ல பெண்களை நாங்கள் தெரிவித்து சொன்னார்கள், ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒன்று அவருடைய அழகுக்காக, இன்னொன்று அவருடைய செல்வத்துக்காக, இன்னொன்று அவருடைய பரம்பரைக்காக, நல்ல பரம்பரை நல்ல குடும்பத்திற்காக, இன்னும் ஒன்றை சொல்லலாம் அனைவர் சொன்னார்கள், வீடுக்காக மார்க்கத்துக்காக. இதுல நாலு விடயத்தை எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். ஆனா ஆரம்பத்துல சொன்ன இருக்குது அழகே, அழக மட்டும் யாரெல்லாம் நோக்கமா வச்சு திருமணம் முடிக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையில பரக்கம் எதிர்பார்க்கிறார். தோல் வெள்ளையாருக்கு திருமணம் முடிக்கிறோம்னா நியமன இந்த திருமணத்துல பறக்கத்து கிடையாது என்றாலும்டா ஒரு ஹதீஸ் பதிசிய பள்ளிகள் பெருமான சொல்லதான் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அழக மாத்திரம் எதிர்பார்த்து, நான்கு காரணங்கள் இருக்கின்றன, ஆனா அழக மாத்திரம்தான் குறிக்கோளாக கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ் அந்த மனிதன் இந்த உலகத்துல கேவலமாக்காமல் அசிங்கமாக்காமல் மூத்தாக்க மாட்டான். அந்த உலகத்துல அல்லாஹ் சிங்கமாக்கிட்டா மூத்தாக்குவான், அவர்களுக்குள்ளதான் போடணும். அன்பானவர்களே, இன்னொரு மனிதன் என்ன செய்கிறார், செல்வத்தை மாத்திரம் தான் நோக்கம், அந்த பெண் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நான் செல்வந்தனாகணும், கண்ணியமானவர்கள் எனக்கு நல்ல பேர் வரணும், அந்த பெண்ணுடைய பேர்ல இருக்கிற சொத்து அப்படியே எனக்கு மாத்தணும், நான் ஒரு கோடீஸ்வரர், நான் ஒரு மல்டி மில்லியன் ஆகணும் என்ற அந்த பிள்ளையான நோக்கம், பணம் தான் நோக்கம், வேற நோக்கமே இல்லை என்றா, அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த மனிதனை இந்த உலக வாழ்க்கையில ஏழையாக்காமல் நோக்காக்க மாட்டான். அல்லாஹ் அவனோட அயாத்தோடு அல்லாஹ் இருக்கிற பணங்கள் தான் கலத்தி அந்த மனிதனை ஏழையாக்கி அன்பானவர்களே மார்க்கம் இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை எதிர்பார்க்க, கொலாத ஒரு மனைவியிடத்தில தன்னோசம் எதிர்பார்க்க, நல்லா பேச தெரியாத ஒரு மனைவியிடத்தில அசுலாக்க பண்பாட எதிர்பார்க்க இயலுமா? எந்த நேரம் அம்மன பாடுவா, எந்த நேரம் ஏதாவது கதைப்பாண்டா, பிள்ளை எதை பேச பழகு வாழ்வானவர்கள் இதுக்கு சில இடங்கள்ல பார்க்கிறோம். சில பிள்ளைகளை அந்த பாதைகளால பாடசாலைக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ அனுப்புவதில் கூட தாய் தாப்பன் அஞ்சுவாங்க. அந்த அளவு அந்த பாதைகளால் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த ரோட்டால போக வேணாம் என்று சொல்லக்கூடிய அளவு சிலருடைய நிலம் மாணவர்களே. எனவே முதலாவதாக நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதாவது சம்பாத்தியம், அதே போன்று அந்த மனைவி உழைப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் மிக மிக முக்கியமாக வீட்டிலே ஹலாலான சம்பாத்தியம் அங்கே கணவனால் மேற்கொள்ளப்பட வேண்டும். நிச்சயமா அந்த குடும்பத்துல பறக்கத்தை பார்க்கலாம். ஏதாவது அப்படி நீங்கள் உழைக்கின்ற போதோ நல்ல முறையில் இருக்கின்ற போது நிச்சயமா நல்ல ஒரு குடும்பம் வருவாங்க. எந்த அளவு என்றால் நல்ல ஒரு மனைவியை தெரிவு செய்தால் சகாபாக்களை போல சகாபாக்கள் அவருடைய பெண்மணிகளை பக்குவமான பெண்மணிகளை திருமணம் செஞ்சாங்க. அன்மானவர்களே, அந்த பக்குவமான பெண்களை வளர்த்தாரு. சில சகாபாக்கள் அந்நிய பெண்களை திருமணம் முடித்தாலும் அன்மானவர்களே, அந்த சகாபாக்களுடைய அந்த நபிசோழருடைய அந்த அக்கலாக்கால் பண்பாரால் அன்பானவர்களே அந்த பெண்களை கூட நல்லவர்களா மாற்றினார்கள். எந்த அளவு என்றால் சகாபாக்கள் தொழிலுக்கு போவார்கள், நபித்தோழர்கள் தொழிலுக்கு போவார்கள், ஒவ்வொரு மனைவிமாரும் அவர்களை வழி அனுப்பும் போது சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லி அனுப்புவார்கள். நீங்க தொழிலுக்கு போறீங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்க இல்லையா, உங்களோட பொருள் வியாபாரம் போக இல்லையா, உங்களோட கையில பணம் கிடைக்க இல்லையா, நீங்க திரும்பிட்டு வாங்க, நாங்க பசியை தாங்கிக் கொள்வோம், இந்த ஒரு பசியை தாங்கிக் கொள்வோம், பசி பச்சடியோடு இருப்போம், கற்களை கட்டி கொண்டு இருப்போம். ஆனா அதாவது ஹராமான வழியில பொருளை கொடுத்து ஹராமான செல்வத்தை கொடுத்து இந்த உடம்ப நரகத்தில் கொடுத்துடாதீங்க, பசிய தாங்கும் இந்த உடம்பு, ஆனா நரக நெருப்ப தாங்காது என்று ஒவ்வொரு பெண்மணிகளும் தன்னுடைய கணவமான தொழிலுக்கு அனுப்பும் போது சொல்வார்கள். அப்பாளவர்களே, நல்ல மனைவியை தெரிவு செஞ்சா அந்த மனைவி அப்படித்தான் எங்களை வழி அனுப்புவாங்க. எனவே நாங்க அப்படி நடந்து கொள்வோம். மனைவிமார் நல்ல முறையில் நடந்தா மனைவிமார் எங்களை வரவேற்பார்கள். அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எந்த அளவுண்டா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு போயிட்டா போயின அந்த நிமிடமே இருந்து மீண்டும் இரண்டு நாளைக்கு குறவோ ஒரு நாளைக்கு குறவோ சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். அந்த நிமிடமிருந்தே ஏற்பாடோடு தன்னுடைய கணவர் வருவார் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். எந்த அளவுண்டா ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற போது ஒவ்வொரு நாளும் அழகான ஒரு வயிற்ற படிச்சுதான் வரவேற்பார்கள். அதாவது வானத்துல ஒரு சூரியன் இருக்கிறது, ஒரு உலகத்துக்கு ஒரு சூரியன் தான். ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர் படிப்பார்கள், வானத்துல ஒரு சூரியன் இருக்கிறது, எனக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, அந்த சூரியனுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து விட்டது என்று ஒவ்வொரு நாளும் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய அந்த கணவரை வீட்டுக்குள்ள வரவேற்பார்கள். நானும் நீங்களும் எங்களுடைய மனைவி எங்களை வரவேற்கக்கூடிய தன்மையில நாங்க வச்சிருக்கிறோமா? அன்பானவர்களே, நாம் எல்லாரும் உங்க யோசிக்கோம், நாங்க ஒரு பாடசாலை அறிவா இருப்போம், அல்லது பாடசாலையில ஒரு ஆசிரியர் இருப்போம், அல்லது ஒரு கம்பெனியில மேனேஜரா இருப்போம், டிரெக்டர் ஆயிருப்போம், அல்லது ஏதோ ஒரு வகையில நாங்க வழியில நல்ல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருப்போம், ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு வேலை செய்வாங்க, அதற்கு மேல நாங்க இருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்துட்டா நாங்க அந்த மனைவி கணவன், அங்க ஆபீஸ் நடக்கிறத போல இங்க நடக்கலா, அங்க பாடசாலை நடக்கிறத போல இங்க நடக்கலா, தன்னுடைய பிள்ளை அன்பானவர்களே பாடசாலை நடக்கிறத போல தன்னுடைய பிள்ளை அன்ப தன்னுடைய தகப்பத்தை எதிர்பார்க்கும் அன்பானவர்களே, அந்த தகப்பன் அன்பை கொட்ட வேண்டும், அந்த தகப்பன் பிரசிப்ப போல தன்னுடைய பிள்ளையோடு பழக வேண்டும் அன்பானவர்களே. எனவே நாங்கள் நல்ல முறையில நடந்தா அன்பு எங்களுக்கு வேண்டி வரும். இன்றைய சைக்கோலஜி என்ன தெரியுமா சொல்லுது? இன்றைய குழந்தைகளாக இருக்கட்டும், மனைவிகளாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்லை. இன்றைய உலகம் சொல்லுகின்ற மிகப்பெரிய பாடம் அன்புக்குத்தான் அடிமை. அன்பானவர்களே, உங்களோட மனைவியிடத்துல ரெஸ்பெக்டா ஒரு விடயத்தை சொன்னா அது நடக்காது, அன்பா சொல்லுங்க நடக்கும். உங்களோட பிள்ளைக்கு ஒரு விடயத்தை சொல்லுங்க, மகன் படிந்து வாப்பா மறுபடிக்கு பின்னால, மகன் மறுபடிக்கு பின்னால சூறா யாசிர ஒதுங்க வாப்பா சொல்லி பாருங்க. மாணவர்களே, அன்புக்குத்தான் இன்றைய குழந்தைகள் அடிமையை தவிர ரெஸ்பெக்டுக்கு அடிமையும் கிடையாது.
எனவே அல்லாதவர்கள் நாங்கள் எப்போதும் விருதுவாக சோப்பாக நடக்க வேண்டும். நிச்சயமாக எதிர்பார்த்த அன்போ எதிர்பார்த்த நல்ல விடயம் எங்களை குடும்பத்தால் எதிர்பார்த்த விடயம் கிடைக்கும். எனவே முதலாவது அலாரான சம்பாத்தியம், இரண்டாவது விடயம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி எதிர்பார்க்கிறவங்க அல்லாதவர்களே, குடும்ப வாழ்க்கைக்கு நாங்கள் கை கொடுப்போம், நேரம் கொடுப்போம். நேரம் கொடுக்க இயலாதவங்க திருமணம் முடிப்பவன் பண்ணைகள் குரூப் என்னோடு இருக்கிற கனியமானவர்களே, ஆடு மாடு அல்லது கோழி வளர்க்கக்கூடியவர்கள் பண்ணைகள் குரூப் அதுல ஒரு நாட்டு வைத்தியர் பிரபலியமான பல வைத்தியர் அந்த குரூப்ல இருக்கிறார். அது ஒரு வைத்தியர் இருக்கிறார் எனக்கு அறிமுகமானவர். அவர் அதிகமாக ஒரு வாய்ஸ் கிளிப்பா அடிக்கிறதா நீங்க பண்ணைகள் செய்றீங்க, கோழி வளர்க்கிறீங்க அல்லது ஆடு வளர்க்கிறீங்க அல்லது மாடு வளர்க்கிறீங்க, அதுக்கு நேரம் கொடுக்கேருமா இருந்தா நீங்க பாருங்க, இல்லை பார்க்கவா அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு செய்யற அநியாயம் அதுக்குறவர்களே. ஏனென்றா இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் விலை கூடின கோழிகள், விலை கூடின ஆடு மாடு இருக்கிறது பண்ணைகள் இப்படி பார்க்கலாம். அண்ணாதவருக்கு எதை சொல்கிறேன் என்றால், எங்களுக்கு நேரம் கொடுக்க இல்லாத ஒன்று நாங்கள் எடுத்து போறது எதுவுமே அது அநியாயம். எதை சொல்கிறேன் என்றால், கணவன் மனைவியாக நாங்க வாழ போறோமா அன்பானவர்களே, நாங்க நிம்மதி எதிர்பார்த்து திருமணம் முடிக்கிறோம். கஷ்டம் நிம்மதி இல்ல டென்ஷன் ஒரே யோசனை சொல்ற அன்பானவர்களே, யோசனைக்கு தீர்வாக நிம்மதி எதிர்பார்த்து திருமணம் முடிக்கிறோம் என்றா அந்த நிம்மதி அங்க கிடைக்கும். இருக்கிற நிம்மதி இல்லமாக கூடாது. சில வாழ்வர் சொல்லுவார்கள் அது நிம்மதி கிடைக்கும் சொன்னீங்க கல்யாணம் முடித்தோம் ஆனா இருந்த நிம்மதியும் போயிட்டு அதற்கு கொஞ்சம் போய் பழகி அந்த டிரைவிங் அந்த லைசன்ஸ் எடுத்ததுக்கு பின்னால கொஞ்சம் ஊருக்குள்ள சின்ன சின்ன முடுக்கல சுத்தித்தான் அந்த வாகனத்தை கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணியமானவர்களே, எந்த லைசன்ஸ் போகாம அந்த டிரைவராக அந்த சீட்ல உட்கார்ந்து வாகனத்தை ஓட்டினா அதனால ஏற்படுற விபத்திலும் அவருக்கு மட்டுமில்ல, வாகனம் அவரு அவர்ல போயிட்டு எங்கெல்லாம் மாற்றுறவர் எல்லாருக்கும் பாதிப்பார். எதை சொல்கிறேன்டா, அதை பத்தி படிக்கோடும் இல்லை, அதுக்கு பின்னாலதான் திருமண வாழ்க்கை நான் கால நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட பள்ளியை கொடுக்குற நேரத்தை விடவும், எங்கட மனைவியை கொடுக்குற நேரத்தை விடவும், எங்கட பிள்ளைகளை கொடுக்குற நேரத்தை விடவும், எங்களை ஈண்டெடுக்க தாய் காப்பீடு கொடுக்கிற நேரத்தை விடவும், அதிகமான நேரத்தை நானும் நீங்களும் மொபைல் போன்ல கழித்து எங்களை அறியாம மொபைல் போன்ல நேரம் வச போனா அங்க அறவர் உறவர், பேஸ்புக் போனா மனுஷியான கணக்கு. அன்பானவர்களே, அன்பான மனைவி பேசுகிறால் அவருக்கு பதில் கொடுக்க நேரத்தில் ஒப்படைத்தார்களே நீங்க அந்த பெண்ணுக்கு நீங்க மாறு செஞ்சா, அந்த பெண்ணுடைய கடமைகளை குறைபாடு செஞ்சா, அந்த பெண் மூலமாக உங்களுக்கும் அந்த மனைவிக்கும் கிடைத்த பிள்ளைகளுக்கு குறைபாடு செஞ்சா நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த பிள்ளையை தந்த தாய் தாப்பன் உங்களை விசாரிக்காவிட்டாலும், ஒரு தவறு நடந்து நிர்வாகம் உங்களை தட்டி கேட்காவிட்டாலும், வீட்டிலே உள்ள உறவுகள் உங்களை தட்டி கேட்காவிட்டாலும், படை திறப்பு ஒரு நாள் விசாரிப்பான் என்ற சிந்தனையை யாரும் உள்ளத்தில் நிறுத்தி விடாது. படை திறப்பு ஒரு நாள் எங்களை விசாரிப்பான். அல்லாஹ் தந்த ஆயுள் அன்பானவர்களை கால நேரத்தை அதிகமாக கொடுக்க மனைவியோடு கொஞ்சம் என்ன நடக்குதுதா, ஒரு பெண்ணை பொறுத்த வகையில் ஒரு நாளைக்கு அவர் 75 வீதத்துக்கு மேல கதைக்கும், 100 வீதம் கதைக்கும், 75 வீதத்துக்கு மேல ஒரு பெண் கதைக்கும், ஆணும் அப்படித்தான் 75 வீதத்துக்கு மேல கதைக்கும். ஒரு பெண்ணாப்பட்டவர் காலையில தன்னுடைய மதில் போட்டிருக்கும், எப்படியோ அந்த பெண் 25 வீதம் எப்படியோ கதைக்கு
வீட்டுல யாராவது வந்தா கழிச்சிருப்பா, அல்ல மீன்காண கொஞ்சம் கழிச்சிருப்பா, கீரைக்காண ஏதோ ஒரு வகை 25 வீத கழிச்சுட்டான். ஆனா கணவன் தொழிலுக்கு போய் பிசினஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி அந்தியாக கழிச்சு கழிச்சு 75 வீதம் கழிச்சு முடிச்சிருப்பான். அவருக்கு இருக்கிறது இந்த 25 வீதம். ஆனா மனைவிக்கு 25 வீதம் முடிச்சிட்டு அவர் 75 வீதம் இட்டு வச்சிருக்கிறார். அந்த கணவன் வந்து 25 வீதத்தை இங்கு கதைத்தால் இந்த பெண் 50 வீதம் தான் ஒரு நாளைக்கு கதைக்கிறான். 50 வீதம் குறைவு. ஆனா அந்த கணவன் 25 வீதம் கதைக்கிறானா இல்லையா என்பது ஒவ்வொரு கணவன்மாரும் கொஞ்சம் யோசிப்பாரு. நான் கடையில இருந்து வாரோம், ஆபீஸ்ல இருந்து வாரோம், அதாவது கம்பெனில இருந்து வாரோம், பல டென்ஷனோட வாரம். நாளைக்கு எத்தனை பேர், நாளை யாவது எப்படி நடக்குமோ, எத்தனை பேர் எனக்கு கணக்கு கொண்டு போயிட்டா, இப்படி போய் டென்ஷன் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்குமோ உலகத்துல, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு எதிர்க்கு நாளைக்கு இவ்வளவு எடுக்கணுமோ என்ற சிந்தனையோடு இங்க வந்து கணவன் பேச இயலாமா பேசுவான். மனைவி நினைப்பா தன்னுடைய புள்ளியுடைய விஷயங்களை திருப்பி சொல்லி என்னுடைய தேவைக்கு சில சில விஷயங்களை சொல்லணுமே. நிறைய விடயங்களோட கணவனை எதிர்பார்த்து மனைவி இருப்பா. ஆனா அந்த கணவன் அந்த புள்ளியை சொல்லிடுவான். இப்படியே காலப்போக்குல போக போக பிரச்சனையே இல்லாத குடும்பத்துல முதலாவது என்ன பிரச்சனை, மனைவி சொல்லுவா கணவன் என்னோட பேசுற இல்ல, இதுதான் பிரச்சனை. இது பிரச்சனையா? இது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பிரச்சனை ஏற்படுத்துறதே கணவன். அந்த பெண் பேச இல்லைன்னா என்ன செய்வா, மதில்கள் போட்டு இருந்தா வெளியே போவேலா, கத்திய பாத்திர சொல்லுவா அந்த கத்தி வெட்டதில்லையே, கத்திரிக்காய் பாத்திர கத்திரிக்காய் காஞ்சி இருக்குது, முத்தோத பாத்திர எவ்வளவு ஊத்து இருக்குது, தனியே கதைப்பா. அப்படி இல்லைன்னா யாரோடைய அவன் கதைக்கப்படுவா, வீட்டுக்கு வர மீன்காரனோட கீரைக்காரனோட வியாபாரிகளோட கதைக்க ஆரம்பிப்பா. மிஸ்கோல் வந்தா அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கோல் பண்ணுவான், யாராவது அன்பா கதைக்கிறாங்களா, யாராவது அன்ப கொட்டுறாங்களா, எதை கற்க கொடுத்ததுக்கு யாரும் இல்லையே, என்னோட அன்பா பேசுறதுக்கு யாரும் இல்லையே, ஏன தேவைகளை பேசி நிறைவேற்றிக் கொள்ள யாரும் இல்லையே, என்னுடைய தேவைகளுக்கு பணம் தர யாரும் இல்லையே. இந்த மனைவி ஏக்கத்தோடு இருக்கிற போது அன்பானவர்களே, அங்கிருந்து யாராவது ஒருவர் அவர் இந்த பெண்ணை அழைக்கின்ற போது அந்த பெண் அங்கே மாறிடுவார். தன்னுடைய கணவனை, தன்னுடைய பிள்ளைய, தன்னுடைய தாய் தாப்பனை எல்லாரையும் முகம் பார்க்காத ஒருவரோடு எத்தனையோ பெண்கள் ஓடி இருக்கிற செய்திகளை இன்றைய உலகத்துல நாம பார்க்கிறோம். எதை சோகமே நாங்க நேரம் கொடுக்காத காலம். எனவே அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையோடு நாங்க கொஞ்சம் நேரம் அதிகமாக கழிக்கிறோம். அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் வாழ்க்கிறான். أزواج لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة.
மேலும் அல்லாஹுடைய அத்தாட்சி நின்றுள்ளதால் உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்குரிய தோழிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். உங்களுக்கிடையிலே அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். எவ்வளவு பெரிய அன்பு அல்லாஹ் அந்த திருமண வாழ்க்கையை கொடுக்கிறான். நேற்று எங்கேயே இருந்த ஒரு பிள்ளை திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் அன்பானவர்களுக்கு எவ்வளவு செலவு, கணக்கு பார்க்காம செலவழிக்கிறோம், கணக்கு பார்க்காம பொருட்களை பணங்களை வாங்கி கொண்டு பொருட்களை வாங்கி கொண்டு கொடுக்கிறோம். அன்பானவர்களுக்கு எவ்வளவு பெரிய அன்பு பாசம் அல்ல, அப்படி ஒரு அன்பு உருவாக்குதான் திருமண வாழ்க்கை. எனவே அங்கிருந்து ஒரு அன்பு கிடைத்தால் தான், அங்கிருந்து நல்ல முறையிலே நாங்கள் குடும்ப வாழ்க்கை அமைந்தால் தான் ஏனையோட நல்லா இருக்கும். தொழிலுக்கு போனா தொழில பறக்கத்தான் நாங்க டென்ஷனை காட்டமாட்டோம். எங்க மனைவியோட டென்ஷனா போனா படிக்க கொடுக்கிற ஆசிரியா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு போகாது, அந்த பிள்ளைகளுக்கு போவதாம். ஒரு கம்பெனிக்கு போனா அந்த கம்பெனியில உள்ளவர கண்ணியமானவர்களே இவரோடு கிட்ட இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கேயும் வித்தியாசமான முதலாக நடந்து போவார். எதை சொல்வது அன்பானவர்களே, நாங்க முதலாவதாக எங்களை குடும்ப வாழ்க்கைக்கு கலாலான சம்பாத்தியம் மிக முக்கியமானது. இரண்டாவது கால நேரம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது நேரம் போதால் சுருக்கமாக மாணவர்களே, எங்களோட வாழ்க்கையில அடுத்த அம்சம் ஆன்மீகத்தில் அதிகமாக கவனம் செய்யணும். திக்கர் இல்லாத, தொழுகை இல்லாத, பொருளாதாரம் இல்லாத, மார்க்கத்துரிய அந்த சாயம் இல்லாத வீட்டில வரக்கத்தோ அருளோ எதிர்பார்க்கிறார். எழுதா பொருவான் ரோஜாக்கி அந்த வீட்டுக்கு செய்தான் வந்துடுவான், அந்த குடும்பத்தோட சேர்த்து செய்தான் விளையாடுவான். தொழாத வீட்டுக்கு செய்தான், பக்கத்திலையும் செய்தான். தொழாதவன் இருந்தா, தொழாத ஒரு மனிதர் இருந்தா அக்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் செய்தான். எனவே எங்களை தோழத்துக்குள்ள செய்தான் வந்துவிட்டா அதுக்கு பின்னாலே எல்லா செயற்பாடும் வித்தியாசமா இருக்கும்.
செய்தாருக்கு மிகவும் இனிமையான விஷயம் என்ன தெரியுமா? கணவன் மனைவியை பிரிக்க. அதை விட மிகப்பெரிய இனிமையான விஷயம் செய்தானுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் பெரிய சைத்தான் எல்லா சைத்தான்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். என்ன செஞ்சுட்டு வந்தாய்? அவன் சொல்வான், தொலை போன ஒருத்தர தொலை விடாம தடுத்துட்டு வந்தேன். இன்னொருத்தர் கேட்பார், நோம்பு பிடிக்க போன ஒருவர் நோம்பு பிடிக்காம தடுத்துட்டு வந்தேன். நீங்க ஒருத்தர் ஒன்று செஞ்சில்லையேன்னு சொல்லி சைத்தான் சொல்லுவாங்க. அப்ப இன்னும் ஒரு சைத்தான் குட்டி சைத்தான் தோறுவாங்க, நீ என்ன செஞ்சாலும் கேட்க போதாது சைத்தான் சொல்லுவாங்க. சந்தோஷமா இருந்த கணவன் மனை கடையில இன்னொரு பிரச்சனையை போட்டு அதை பெரிசாக்கி அவங்களை பிரிச்சு விட்டேன். நீதான் நீந்தால் நீதான் சரியான டியூட்டி செஞ்சிருக்கிறான் கன்னியமானவர்களே. அந்த சைத்தான் சின்ன சைத்தான பார்த்துக்கொள்வாங்க. எதை சொல்கிறேன்னா, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நாங்க எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை வார்த்தை காரணம் என்னன்னா, எந்த நேரமும் குறையினாங்க. வாழ்க்கையில இடம்பெறும் ஒரு துணைதான், ஆனா எந்த நேரம் குறைய கிடைக்கிறது? நலவுகளை நாங்க மறந்துட்டோம். கொஞ்சம் ஓசி பாருங்க, உங்களோட வீட்டுல அதிகமாக கஷ்டப்படக்கூடியவன் தாய் தான், ஒரு சகோதரி தான், ஒரு மனைவி தான். நீ காலையில இருந்து வேலைக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு பிளேண்டிய ஊத்தாரது, டீய ஊத்தாரது, உங்களோட தாயா இருப்பா அல்லது சகோதரியா இருப்பா அல்லது உங்களுடைய மனைவியா இருப்பா. உங்களோட காலை சாப்பாடு இங்க போனதுக்கு பின்னால் உங்களோட பிள்ளைக்கு உடுப்புகள் ஐ பண்ணி பேக்குகளை ரெடி பண்ணி கண்ணியமா எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைய ஸ்கூல் வாகனத்துல அனுப்பி விட்டு தொடுத்தாய். அதுக்கு பின்னால புத்தகத்தை கூட்டணும், வீட்டுக்கு கூட்டணும், லைட்டுகளை ஓப்பணும், எல்லா வேலையும் செஞ்சு போட்டு அப்படியே பகலுக்கு சமைக்க ஆரம்பிப்பான். சமைக்க ஆரம்பிச்சதோட வீட்டுகளை உடுப்பு இருந்தா கழுவுவா. அது இப்படி இப்படி காலம் பின்னால பிள்ளை வருவா, பிள்ளை எதிர்பார்த்து கூட பிள்ளைய உடுப்ப கரட்டி பிள்ளைக்கு தேவையான விஷயங்கள் இப்படியே அந்த பெண்ணுடைய காலம் அன்பானவர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம். அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை இந்த நேரம் கதைச்சு குடும்பங்களை பிரித்து விடக்கூடாது. எனவே எங்களுக்குள்ள இப்போது நாங்கள் ஒற்றுமையா இருக்கின்ற போது நிச்சயமாக அதான் அந்த வாழ்க்கையில வரக்கத்தை ஏற்படுத்துவார். அடுத்தது குடும்ப வாழ்க்கைக்கு அதிகமாக நாங்கள் செலவழிக்கிறோம். எங்க மனைவிக்கு தேவை இருந்தா கொடுப்போம். பெருமா நான் செலவெல்லாம் வாய்ந்தவரத்துல ஒரு பெண் வந்து முறைப்பாட்டு தான் இந்த சம்பவத்தை செத்து கொண்டு பாவம். ஒரு பெண் வந்து சொல்றா, நாயகமே என்னுடைய கணவன் எனக்கு செலவுக்கு தரமாட்டார், செலவுக்கு தர மாட்டாரு. அவர் மூலமா கிடைத்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்க உடுப்பு கொடுக்க அவர் செலவு தர மாட்டாரு. அந்த மனைவி அநியாயத்துக்கு கேட்க இல்ல, மீன்வரியத்துக்கு கேட்க இல்ல, ஆடம்பரத்துக்கு கேட்க இல்ல, போனுக்கு ரீசார்ஜ் பண்ண கேட்க இல்ல. அந்த பெண் கேட்டது அந்த கணவன் ஊடாக கிடைத்த அந்த பிள்ளையுடைய பராமரிப்புக்காக. பெருமானா சொல்லலாம் சொன்னார்கள், அந்த தேவைக்காக அந்த பெண்கள் அந்த அந்த குழந்தையுடைய உணவு தேவை உடுப்பு தேவை உங்களுடைய தேவைக்காக நீங்க தேவைப்பட்ட தொகை எடுத்துக் கொள்ளலாம். அது ஹலால் என்ற செய்திய பெருமானா சொல்லலாம். எதை சொல்கிறேன்னா, இன்றைய கணவன் அதிகமா சம்பாதிக்கிறார், ஆனா வீட்டுக்கு கொடுப்பது கஞ்சதா. வீட்டுல சொல்லுகிறது இல்லை, மன்னிப்பு கேட்கிறது. வீட்டை ஏதாவது முன்ன பின்ன ஒரு வீதர ஒரு மனைவியுடைய கையால கீழே விழுந்து உடஞ்சிட்டுட்டா என்ன நேரமும் அந்த மனைவி கேசி கொடுத்தா இருப்பான். ஒரு பிள்ளை வாழ்க்கையில் ஒரு பொய்யை சொல்லிட்டா எந்த நேரம் பொய்யன் பொய்யன் அந்த பிள்ளைய பொய்யனாக யாப்பி போட்டுருவோம். இப்படியா நடக்கணும்? வெளியில உரத்துக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், அல்லது ஒரு கடைக்கு போறோம், அங்க ஏதாவது நடக்குது, தண்ணி கோப்பை போட்டு போட்டுட்டு கன்னியமானவர்கள் எங்கட தவறே இல்ல, அந்த பெண்ட தவறு இல்ல. அன்பானவர்கள் நாங்க அந்த இடத்துல சொல்லிட்டு சொல்றோம், அந்த வேலை செய்யக்கூடிய வேலையாக்கள் பெண்களா இருக்கலாம், அந்த இடத்துல நாங்க சொல்லி கேட்கிறோம். ஆனா எங்கட மனைவி மன்னிப்பு கொடுக்கறதுக்கு எங்க பிள்ளைக்கு மன்னிப்பு எங்களை மனசு இல்ல, கன்னியமான குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கலாம். எனவே சொல்லப்பட்ட மிக முக்கியமான மூணு விடயம், ஆன்மீகங்கள் அதிகமாக கலவு சொல்கிற மூன்றாவது விடயம் சொல்லுக, அன்றாட காலை மாலை திக்கு அவுராதுகள், அதே போன்று துவாக்கள், குடும்பமாக மாதத்துக்கு ஒரு முறையாவது தோபா செய்யும். ஒவ்வொரு நாளும் தோபா செய்யறது முடியும் இல்லையா? கிழமை குருமா செய்யும், குடும்பமாக தோபா செய்யணும், ஊராக தோபா செய்யும். நிச்சயம் அந்த வாழ்க்கையில வரக்கட்ட பாருங்க, ஏன்னா அவங்களை அறியாமல் எவ்வளவு பாவத்தை உலகத்தில் நடக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் அடைய வேண்டுமா இருந்தா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி தீர்ப்பாக கூடியவர்கள் மிக முக்கியமான மூணு விடயங்களை கடைபிடிக்க வேண்டிய ஞாபகப்படுத்தினேன். அதுல ஒன்று அழகான சம்பாத்தியம், இரண்டாவது அன்பானவர்களே, அதாவது அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பிள்ளை கூட்டிக்கு மனைவிக்கு நேரம் கொடுப்பது, அவங்களுடைய தேவைகளை கேட்டறிவது. மூன்றாவது விடயம் அன்பானவர்களே, அதாவது எங்கட குடும்ப வாழ்க்கை உடுக்க குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமல்ல எங்களுடைய சூழல்ல ஆன்மீக சூழலாக ஆன்மீகத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எந்த குறையும் செய்யாமல் அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அது தகப்பன் தாய் தகப்பனா இருக்கலாம் அண்டை வீட்டாளர் இருக்கலாம் அல்லது எங்களை உறவுகளா இருக்கலாம் இவருடைய விடயங்கள் ஆன்மீகத்துல அதிகமாக கவனம் செலுத்துவதற்கான ஒரு நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கையில வரக்கட்டியப்படுவார். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய குடும்பத்துல வரக்கட்டியும் அருளை நீங்கள் சொல்லிதருவாயாக. யா அல்லாஹ் நிம்மதி எதிர்பார்த்து திருமணம் முடித்தோம். யா அல்லாஹ் நிம்மதிக்கு இன்னும் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க நிம்மதியை படுத்தோம். யா அல்லாஹ் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக தந்தபடியா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை நாளை வறுமை நாள எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய குழந்தைகளா தந்தரியா அல்லாஹ் நாளை வறுமையினால குடும்பமாக சுவர்க்கத்தில் முடியக்கூடிய பாட்டி கத்தரியா அல்லாஹ் நாளை வறுமையினால சொல்லல்லா குறைவத்தோடைய கரத்தால் அணை குளிக்கக்கூடிய பாட்டி கத்தரியா அல்லாஹ் நாளை வறுமையினால கல்லோர்களை வீட்டு எங்களை நிறுத்தி விடாதயா அல்லாஹ் கைமாவோடு இந்த உலகத்தில் வீட்டில் செய்யக்கூடிய பாட்டி கத்தரியா அல்லாஹ் நாளை வறுமையினால இஹ்லாஸ குணங்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ் சுவர்க்கத்தை தங்குமிடமாக தந்தரியா அல்லாஹ் சக்கராத்தை நேசாத்தி தந்தரியா அல்லாஹ் உமது வாழ்க்கையில ஹராம் இடப்படாம எங்களை பாதுகாத்தியா அல்லாஹ் ஹலாலை வீட்டில் கொண்டு வரக்கூடிய கணவன்மார்களை எங்களை கபூசிட்டு போயா அல்லாஹ் சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு தந்தரியா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல விடயங்களை மாத்திரம் பேசக்கூடியவராக எங்களை கபூசிட்டு போயா அல்லாஹ் எங்களை நல்ல நோக்கங்களை நீ நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் கெட்ட விடயங்களை எங்களை பாதுகாப்பாயாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி தருவாயாக பொருளாதாரத்தில் ஒரு வரக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக நாட்டில் ஏற்படுத்துவாயாக வளங்களை பொருளாதாரத்தை செல்வங்களை நீ பாதுகாத்து தந்துருவாயாக இந்த துவாவை கருத்து கேட்டுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வஹா தவானா.